லூக்கா அத்தியாயம் 19. இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகும்போது வரி வசூலிப்பவனும் செல்வந்தனுமாகவும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் மக்கள் கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை நோக்கி, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதைக் கண்ட அனைவரும், இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, என் சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாக வாங்கினதுண்டானால் 4 மடங்காக திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் எருசலேமுக்கு அருகிலிருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையைச் சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் வேலைக்காரர்களில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 பொற்காசுகளை கொடுத்து, நான் திரும்பி வரும் வரைக்கும் இதை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே பிரதிநிதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் பொற்காசுகளை வாங்கியிருந்த அந்த வேலைக்காரர்களில் அவனவன் வியாபாரம் செய்து சம்பாதித்தது எவ்வளவு என்று தெரிந்து கொள்ளும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய பொற்காசுகளினால் 10 பொற்காசுகள் லாபம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை பார்த்து, நல்லது, உத்தம வேலைக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு தலைவனாக இரு என்றான். அப்படியே 2ஆம் வேலைக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய பொற்காசுகளினால் 5 பொற்காசுகள் லாபம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் பார்த்து, நீயும் 5 பட்டணங்களுக்கு தலைவனாக இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவரே, இதோ உம்முடைய பொற்காசு, இதை ஒரு துணியிலே வைத்திருக்கிறேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத வேலைக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன், நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனிதன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் பொற்காசை வங்கியிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு பெற்றுக்கொள்வேனே என்று சொல்லி அருகில் நிற்கிறவர்களை பார்த்து, அந்த பொற்காசை அவனுடைய கையில் இருந்து எடுத்து 10 பொற்காசுகள் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 பொற்காசுகள் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு விருப்பமில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய விரோதிகளை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றான். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகிலிருந்த பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபமாக வந்தபோது தம்முடைய சீடர்கள் 2 பேரை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதிலே நுழையும் போது மனிதர்களில் ஒருவனும் ஒருபோதும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே பார்த்தார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதன் உரிமையாளர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்களுடைய ஆடைகளை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகும்போது அவர்கள் தங்களுடைய ஆடைகளை வழிகளிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு அருகில் வந்தபோது திரளான கூட்டமாகிய சீடர்கள் எல்லோரும் தாங்கள் பார்த்த எல்லா அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா போற்றப்படத்தக்கவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தமாக தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்த பரிசேயர்களில் சிலர் அவரை பார்த்து, போதகரே, உம்முடைய சீடர்களை கண்டியும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே பேசும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் நெருங்கி வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்குரியவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் விரோதிகள் உன்னை சுற்றிலும் மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எல்லா பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் மக்களையும் தரைமட்டமாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்பனை செய்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் வெளியே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெபவீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை திருடர்களுடைய குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் போதகம் செய்து கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் மக்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை சார்ந்து கொண்டிருந்தபடியால் அதை எப்படி செய்வதென்று தெரியாதிருந்தார்கள்.